So we are going to dedicate some children today.
சில பிள்ளைகளை நாம் இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்ய போகிறோம்.
Child dedication is not like water baptism.
குழந்தையை பிரதிஷ்டை செய்வது என்பது ஞானஸ்நானத்தை போல அல்ல.
Water baptism is a command of God.
தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை.
Dedicating a child is not a command of God.
குழந்தையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை அல்ல.
So even if you don't dedicate your child in the church and do it at home, it's quite okay.
ஆகவே உங்கள் பிள்ளைகளை நான் இதுவரை பிரதிஷ்டை செய்யவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அது பரவாயில்லை.
You can do it at home privately to the Lord.
நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் அர்ப்பணிக்கலாம்.
But the reason we do it in the church,
ஆனால் சபையிலே நாம் பிரதிஷ்டை செய்யக்கூடிய நோக்கம்
for two things.
இரண்டு காரணங்கள்.
One, we read in Luke 2 verse 22 that Jesus was presented in the temple as when he was a baby.
லூக்கா 2 அதிகாரம் 22 வசனத்திலே இயேசு குழந்தையாக இருந்த பொழுது அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்தார்கள் என்று லூக்கா 2:23 வாசிக்கிறோம்.
Later on when he grew up he was baptized.
அதற்கு பிறகு அவர் வளர்ந்த பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்.
So we follow that.
ஆகவே நாமும் அதை பின்பற்றுகிறோம்.
We want to follow Jesus in every area.
எல்லா பகுதிகளிலுமே நாம் இயேசுவையே பின்பற்ற விரும்புகிறோம்.
So as he was dedicated we dedicate our children.
ஆகவே அந்த இயேசு அந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஆகவே நாமும் பிரதிஷ்டை செய்கிறோம்.
And the second reason is that
இரண்டாவது காரணம்
we want everyone in the church to recognize that we receive that child in the church in the name of Jesus.
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் அந்த குழந்தையை சபையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும்.
It's not only adults, children are very precious to God.
பெரியவர்கள் மட்டுமல்ல சிறு பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள்.
And we want all the little children to know that they are equally important to God as any older person here.
சின்ன பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் எப்படி தேவனுக்கு முக்கியமோ அதே போல நீங்களும் தேவனுக்கு முக்கியமானவர்கள் விசேஷித்தவர்கள்.
That's why in your local church you must always take time to speak to the little children.
ஆகவே தான் ஸ்தல சபைகளிலே நீங்கள் நேரம் எடுத்து சிறு பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேச வேண்டும்.
I've done that for 40 years.
40 ஆண்டுகளாக நான் அதை செய்திருக்கிறேன்.
In our church
எங்களுடைய சபையிலே
to speak to little children and smile at them and encourage them.
சிறு பிள்ளைகளை பார்த்து புன்முறுவல் செய்யுங்கள் சிரியுங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
Many older believers never speak to children.
சில வயதான விசுவாசிகள் பெரியவர்கள் பிள்ளைகளோடு பேசுவதே இல்லை.
They are like the Pharisees who don't talk to children.
அவர்கள் பரிசேயர்களைப் போல இருக்கிறவர்கள் பிள்ளைகளோடு கூட பேச மாட்டார்கள்.
Jesus spoke to children.
இயேசு சிறு பிள்ளைகளிடத்தில் பேசினார்.
So the more you become like Jesus the more you'll want to speak to little children.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக சிறு பிள்ளைகளிடத்தில் பேசுவீர்கள்.
And the reason why we give value to children is because when we grow older we want another generation to come up that's going to live for God.
நாம் பெரியவர்களாகும் பொழுது தேவனுக்கென்று இன்னொரு சந்ததி தேவனுக்கென்று வாழும்படியாக எழும்ப வேண்டும் என்கிற இன்னொரு காரணத்தினாலே நாம் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறோம்.
And even in the Old Testament we see that burden that God gave to the Israelites.
பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இந்த பாரத்தை கொடுத்தார்.
There's not much taught in the Old Testament about bringing up children.
பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து அதிகமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படவில்லை.
Because the home was not given so much importance in the Old Testament.
ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்பம் என்கிற அந்த அலகுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
In the New Testament the home is so important that it says if a man cannot take care of his home he is not fit to have any responsibility in the church.
தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபை எப்படி விசாரிப்பான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி விசாரிப்பான் என்று கேட்கிறபடினாலே புதிய ஏற்பாட்டிலே குடும்பம் முக்கியம்.
Do you know in the Old Testament there was no requirement that a prophet must have a godly home.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவருக்கு தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நீதி கிடையாது.
There was no requirement that Moses or David, great leaders, should have a good home.
தாவீதோ அல்லது மோசே போல பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நல்ல குடும்பம் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை.
The only thing we read about Moses is that he fought with his wife and his children were not made to obey God's word.
மோசே குறித்து நாம் குடும்ப சூழ்நிலையிலே வாசிக்கும் பொழுது ஒரு மனைவியோடு கூட சண்டையிட்டார் பிள்ளைகள் அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை என்பதை குறித்து தான் வாசிக்கிறோம்.
And Samuel, his children did not follow the Lord at all, even though he was one of the greatest prophets in Israel.
இஸ்ரவேலிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த சாலமோன், சாமுவேல் அவருடைய பிள்ளைகள் பிற்காலத்திலே அவர்கள் தேவனை பின்பற்றவில்லை.
And you know, David's son Solomon went after idols.
தாவீதுடைய குமாரன் சாலமோன் விக்கிரங்களுக்கு பின்னாக சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம்.
And David had 8 wives.
8 மனைவிகள் அவருக்கு இருந்தார்.
So all these things teach us that the home life was not so important in the Old Testament.
ஆகவே இவர்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே குடும்ப வாழ்க்கை முக்கியமானதல்ல என்பதை நமக்கு போதிக்கிறது.
We don't know anything about the wives of the prophets.
தீர்க்கதரிசிகளுடைய மனைவிமார்களை பற்றி நமக்கு எதுமே தெரியாது.
Or their children.
அல்லது அவருடைய பிள்ளைகளை எப்படி இருந்தாலும் இன்னும் தெரியாது.
But in the New Testament.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே
it says a man can be an elder only if he has brought up his children properly.
ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்திருந்தால் மட்டுமே அவர் மூப்பராவதற்கு தகுதி பெறுவார்.
Repeated more than once.
அது ஒரு முறைக்கும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே.
And the home is given importance in Ephesians and Colossians.
எபேசியரிலேயும் கொலோசியரிலேயும் குடும்பத்துக்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
But still in the Old Testament God did speak about teaching children.
ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலே தேவன் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து பேசி இருக்கிறார்.
Not so much about bringing them up but teaching them what God did for them.
அதிகமாக அவர்கள் வளர்ப்பதை குறித்து சொல்லப்படவில்லை என்றாலும் அதை அவர்களுக்கு எதை போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
The day the Israelites left Egypt.
எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த நாளிலே.
Exodus 13.
யாத்ராமம் 13 அதிகாரம்.
Verse 3.
3 வசனம்.
Moses said, "Remember this day in which you went out from Egypt from the house of slavery."
யாத்ராமம் 13 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள்.
How that by a powerful hand the Lord brought you out from this place.
கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
And when you come into the land of Canaan, verse 5.
5 வசனத்திலே கானான் தேசத்துக்கு நீங்கள் வரும்பொழுது.
Verse 8.
8 வசனம்.
You must tell your son how the Lord delivered you.
கர்த்தர் எப்படி இதை நடப்பித்தார் என்று உங்களுடைய புத்திரனுக்கு சொல்ல வேண்டும். 8 வசனம்.
And verse 14.
14 வசனம்.
And when your son asks you, what is the meaning of this Passover?
இந்த பஸ்கா பண்டிகை இதை நாம் ஆசரிக்கிறோமே இதனுடைய அர்த்தம் என்ன என்று உன்னுடைய பையன் கேட்டால்.
Don't say, let's go and ask the priest, he'll tell us.
நாம் போய் அந்த ஆசாரியனை கேட்போம், அவர் நமக்கு சொல்லுவார் என்று சொல்ல வேண்டாம்.
You must explain to your son how the Lord delivered you, the meaning of that feast.
தேவன் எப்படி அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார், அதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
How much more in the new covenant.
அப்படியானால் எந்த அளவுக்கு அதிகமாக புதிய உடன்படிக்கையில் நாம் செய்ய வேண்டும்.
Supposing your son asks you, father and mother, what is the meaning of this Lord's table that you take part in?
உங்களுடைய மகன் உங்களை பார்த்து கேட்கிறான், அப்பா சபையிலே கர்த்தருடைய பந்தி என்று சொல்கிறீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன?
Can you explain it?
உங்களால் அதை விவரித்து சொல்ல முடியுமா?
It's written in 1 Corinthians 10, 1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 10, 11 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது.
If you read it, you'll know it.
நீங்கள் அதை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம்.
Don't say, let's go to the elder and ask him.
சரி, நாம் போய் மூப்பரிடத்திலே கேட்போம் என்று சொல்ல வேண்டாம்.
If they ask you, dad, mom, what is the meaning of this water baptism?
அப்பா அம்மா இந்த தண்ணீருக்குள்ளாக இறங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று பிள்ளைகள் கேட்டால்,
you must be able to explain to them at home.
நீங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும்.
40 years later
40 ஆண்டுகளுக்கு பிறகு
when they were finished their wandering
அவர்கள் வனாந்தரத்திலே அலைகிறதை முடித்த பிறகு
and they came to the borders of the promised land
அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய அந்த எல்கைக்கு வந்தார்கள்.
Again Moses told the new generation, old generation had died
பழைய அந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து விட்டார்கள், இப்பொழுது புது தலைமுறை அந்த எல்கையிலே எழும்பி இருக்கிறார்கள்.
What we read in Exodus 13 just now was to the older generation.
இப்பொழுது யாத்ராமம் 13 அதிகாரத்திலே வாசித்தது பழைய தலைமுறைக்கு சொல்லப்பட்ட செய்தி.
But all those people between the age of 20 and 60, 600,000 of them, they all died.
600,000 மக்கள், 20 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள எல்லா மக்களும் வனாந்தரத்திலே மரித்து விட்டார்கள்.
And now there's a new generation.
இப்பொழுது புது தலைமுறை எழும்பி இருக்கிறது.
And he tells them the same thing.
அதே காரியத்தை தான் சொல்கிறார்.
When you get into the land,
நீங்கள் இந்த தேசத்துக்கு உள்ளே வரும்பொழுது,
and the Lord verse 19 drives out all your enemies. Deuteronomy 6:19
உபாகமம் 6 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம்.
The Lord drives out all your enemies.
உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தேவன் துரத்தி விடுவதற்கும்
and you live in the land.
நீ இந்த தேசத்திலே வாழ்வதற்கும்.
20 your son asks you, what is the meaning of all these statutes?
உன்னுடைய புத்திரன் இந்த தேவன் இந்த காரியங்களை செய்திருக்கிறாரே என்று அவன் உன்னிடத்திலே கேட்டால்,
Don't say, let's go to the elders.
நாம் மூப்பர்களை போய் கேட்போம் என்று சொல்ல வேண்டாம்.
You explain to your son.
நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளை உங்கள் மகனுக்கு விவரித்து சொல்லுங்கள்.
In detail.
விளக்கமாக.
What it means and why the Lord wants us to do it.
ஏன் தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார்? ஏன் தேவன் நம்மை இங்கே வர செய்தார் என்று விளக்கி சொல்லுங்கள்.
So what I'm trying to say is that even in the Old Testament God placed the responsibility on fathers.
நான் என்ன சொல்றேன்
என்றால்
பழைய ஏற்பாட்டிலையும் கூட பிள்ளைகளுக்கு போதிப்பதற்காக பிதாக்களுக்கு தகப்பன்மார்களுக்கு தேவன் பொறுப்பை கொடுத்தார்.
He never allowed us to pass it on to Sunday school teachers or elders or anybody.
Sunday school teacher தான் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும், மூப்பர் தான் அதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படி தேவன் அனுமதிக்கவில்லை.
I want to ask you parents.
பெற்றோரே உங்களை நான் கேட்கிறேன்.
How do you expect your children to know the Bible?
வேதத்தை உங்களுடைய பிள்ளைகள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
Is it by sending them to Sunday school?
ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்புவதன் மூலமாகவா?
What if you are living in a town where there's no church?
ஒரு சபையே இல்லாத ஒரு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன செய்வீர்கள்?
No Sunday school.
அங்கே Sunday school இல்லை.
Or you're in a church where there are no good Sunday school teachers.
அல்லது நல்ல Sunday school ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சபையில் இருக்கலாம்.
There is not a single verse in the Bible that says Sunday school teachers teach the children.
Sunday school teachers தான் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட வேதத்தில் இல்லை.
Who must teach the children the ways of the Lord?
தேவனுடைய வழிகளை குறித்து பிள்ளைகளுக்கு யார் போதிக்க வேண்டும்?
Ephesians chapter 6.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம்.
Ephesians 6 and verse 4.
எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம்.
Here it says very clearly.
மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Fathers, bring up your children in the discipline and instruction of the Lord.
பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
Not mothers.
தாய்மார்கள் அல்ல.
Fathers.
தகப்பன்மார்கள்.
Just like in most homes it is the father who goes to work and earns the money.
அநேக குடும்பங்களிலே தகப்பன் தான் வெளியே போய் பணம் சம்பாதித்து வருகிறார்.
99% of homes it's like that.
99% வீடுகளிலே இப்படி தான் இருக்கிறது.
The primary responsibility is with the father.
பிரதானமான பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும்.
But if the father is sick or paralyzed then the mother has to go to work to earn.
ஒருவேளை தகப்பன் வியாதிப்பட்டு வாதம் வந்து வீட்டிலேயே இருந்தால் தாய் தான் வெளியே போய் பணம் சம்பாதிக்க வேண்டும்.
Or if he's a lazy useless father then the mother has to do the job.
அல்லது தகப்பன் ஒரு பிரயோஜனமற்ற சோம்பேறித்தனமான தகப்பனாக இருந்தால் தாய் தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்ய வேண்டும்.
In the same way spiritually.
இதே விதமாக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில்.
If a father does not take his responsibility to teach the children the word of God.
தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு தகப்பன் பொறுப்பு எடுக்கவில்லை என்றால்.
Because he doesn't read it himself.
தானாகவே வேதத்தை வாசிப்பதில்லை.
Or he's too lazy.
அல்லது அதற்கு சோம்பேறித்தனமா இருக்கிறார்.
Or he's more interested in reading the newspaper and watching television.
அல்லது டிவி பார்ப்பதிலேயும் செய்தித்தாளை பார்ப்பதிலேயும் அதிக விருப்பமா இருக்கிறார்.
Then he is a useless father.
அப்படியானால் அவர் பிரயோஜனமற்ற தகப்பன்.
Then the mother has to do the job.
இப்பொழுது தாய் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும்.
Sometimes that happens.
சில சமயத்தில் அப்படி நடக்கிறது.
But the Bible always says fathers.
ஆனால் எப்பொழுதுமே வேதம் சொல்லுகிறது பிதாக்களே.
Bring your children in the instruction and discipline of the Lord.
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
It is not the mother's job to spank the children.
பிள்ளைகளை அடிப்பது தாயினுடைய வேலை அல்ல.
It is the father's job.
தகப்பனுடைய வேலை.
If the father is lazy and careless then the mother has to do it.
தகப்பன் சோம்பேறியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்தால் தாய் அதை செய்ய வேண்டும்.
I'm not saying mothers should not discipline their children.
அவை தாய்மார்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த கூடாது என்று சொல்லவில்லை.
I'm saying the primary responsibility is the father's.
பிரதானமான பொறுப்பு தகப்பனை சார்ந்ததாகும் என்று
சொல்லுகிறேன். It's written
here. எழுதப்பட்டிருக்கிறது.
Fathers.
தகப்பன்மார்களே.
Bring up your children in the discipline and instruction.
பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக.
So any father here who's not doing it.
இதை செய்யாத எந்த ஒரு தகப்பன் இங்கே இருந்தாலும்
I have to say to you in Jesus name you are living in disobedience to the word of God every day.
இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
If your children go astray God will hold you responsible first of all.
உங்களுடைய பிள்ளைகள் வழிதப்பி போகும்பொழுது முதலாவதாக தேவன் உங்களை தான் பொறுப்பாக பிடிப்பார்.
At least from today I hope all fathers sitting here will take their responsibility seriously.
குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது இங்க இருக்கக்கூடிய தகப்பன்கள் எல்லாரும் தங்களுடைய பொறுப்பை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You may say I'm so busy I have to go to work.
ஐயோ நான் ரொம்ப வேலையில ஈடுபட்டிருக்கிறேன், வேலைக்கு போக வேண்டியிருக்கிறது, அதை செய்ய வேண்டியிருக்கிறது,
come back late at night,
காலையிலே போய் நான் இரவு தான் வருகிறேன்.
Yeah, but still that is your responsibility.
ஆனாலும் இது உங்களுடைய பொறுப்பு.
Because you brought those children into the world.
ஏனால் நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர்கள்.
You have a responsibility to bring them up in the fear of God.
அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
For that you must study the Bible.
அதற்காக முதலாவது நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும்.
And if you can't understand many things in the Bible, there are many books we have there that you can read.
வேதத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அநேக புத்தகங்கள் அங்கே இருக்கிறது, அதை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம்.
We have about 25-30 books there that you can read which are more easy to understand.
25 இருந்து 30 தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்கிறது, அது வாசிப்பது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும்.
For your benefit, Brother Ratnakumar has taken the trouble to translate all of them into Tamil.
உங்களுடைய பிரயோஜனத்திற்காக சகோதர ரத்னகுமார் அத்தனை புத்தகங்களையும் தமிழிலே மொழியாக்கம் செய்து அவர் வெளியிட்டிருக்கிறார்.
He did it all himself.
எல்லாமே அவராகவே செய்திருக்கிறார்.
For your sake.
உங்கள் நிமித்தமாக.
You don't understand English.
ஏனென்றால் உங்களுக்கு ஆங்கிலம் புரியாது என்று.
So take advantage of it.
ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
And read it.
அதை வாசியுங்கள்.
It's very very important.
அது மிக முக்கியம்.
If you are too poor to buy a book, let me know. I'll send it to you free.
அது புத்தகம் வாங்குவதற்கு எனக்கு காசு இல்லை என்று நீங்கள் சொன்னால் தயவு செய்து எனக்கு எழுதுங்கள், நான் இலவசமாக உங்களுக்கு அனுப்புகிறேன்.
Because I want your children to grow up knowing God's word.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
All of you.
நீங்கள் எல்லாரும்.
We must not be like other churches.
நாம் மற்ற சபைகளை போல இருக்க கூடாது.
All our parents must take bringing up their children very seriously.
நம்முடைய எல்லா பெற்றோர்களுமே நம்முடைய பிள்ளைகளை சீரிய வளர்க்கிற காரியத்தை மிகவும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
It's not just one day we dedicate here and then we forget about it.
ஏதோ ஒரு நாளிலே இங்கே வந்து குழந்தையை பிரதிஷ்டை செய்து விட்டு அதோடு மறந்து விட கூடாது.
This is only the starting line of the race.
இது இந்த ஓட்டத்தினுடைய ஒரு ஆரம்பம் தான்.
And you have to run every day.
ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியிருக்கிறது.
Teach your children God's word.
தேவனுடைய வழிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள்.
And where a father fails,
எங்கே ஒரு தகப்பன் இந்த விஷயத்தில் தவறுகிறாரோ,
then the mother has to do it.
தாய் அதை செய்ய வேண்டியிருக்கிறது.
So don't you mothers also have to study the word.
ஆகவே தாய்மார்களும் வேதத்தை படிக்க வேண்டியிருக்கிறது.
Or read those books.
அல்லது இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டியிருக்கிறது.
See, Timothy was a man, young man, who had a very God-fearing mother.
திமோத்தேயு வாலிபனாய் இருந்தான், அவருக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு தாய் இருந்தார்கள்.
It says here in Acts 16
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 1
ஒன்றாம் வசனம்.
There was a man called Timothy, young man, whose mother was Jewish but father was a Greek.
திமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று அப்போஸ்தலர் 16:1 வாசிக்கிறோம்.
Now the Jews were not allowed to marry the Greeks.
யூதர்கள் கிரேக்கர்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை.
So how did this woman marry a Greek?
இந்த ஸ்திரீ எப்படி ஒரு கிரேக்க ஒரு ஆணை திருமணம் செய்தார்?
She had a God-fearing mother.
அந்த ஸ்திரீக்கு கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு தாய் இருந்தார்.
You read in 2 Timothy chapter 1.
2 திமோத்தி 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Paul tells Timothy.
பவுல் திமோத்தேயுக்கு சொல்கிறார்.
2 Timothy 1:5.
2 திமோத்தி 1:5.
Your sincere faith first dwelt in your grandmother Lois.
இந்த விசுவாசம் 2 திமோத்தி 1:5 முந்தி உன் பாட்டியாகிய பாட்டிக்குள்ளே இருந்தது.
And her name was Lois.
அவருடைய பெயர் லோவிசால்.
And then in your mother Eunike.
அதற்கு பிறகு உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இந்த விசுவாசம் நிலைத்திருந்தது.
The grandmother was a God-fearing woman.
ஆகவே பாட்டி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள்.
And she gave her faith to her daughter.
அந்த விசுவாசத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தார்கள்.
And if that daughter had remained in the faith, she would never have married a Greek.
அந்த மகள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்களே ஆனால் ஒரு புற மதஸ்தனாகிய கிரேக்க மனுஷனை திருமணம் செய்திருக்க மாட்டார்கள்.
But she must have backslid.
அவர்கள் பின்வாங்கி இருந்திருக்க வேண்டும்.
And during that backslidden time, she went and married a Greek.
அந்த பின்மாற்ற நேரத்திலே ஒரு கிரேக்க மனுஷனை திருமணம் செய்திருக்க வேண்டும்.
That happens even today.
இன்றைக்கும் அது நடக்கிறது.
God-fearing parents bring up their daughter.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள்.
And then she goes and marries some unconverted.
அந்த மகள் வளர்ந்து ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செய்கிறாள்.
That is Timothy's mother.
அதான் திமோத்தேயுடைய தாய்.
And then she got a child.
அதற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது.
And she began to take her life seriously.
அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சீரியஸா எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
Her husband had no interest in the Bible.
அந்த சகோதரனுடைய கணவனுக்கு வேதத்தில் விருப்பமே இல்லை.
He was not a Christian.
அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல.
He was interested in his business and making money.
அவனுக்கு விருப்பமெல்லாம் பணம் சம்பாதிப்பதும் தொழிலும் தான்.
Then the Lord spoke to this mother.
அப்பொழுது இந்த தாய்க்கு தேவன் பேசினார்.
You had a God fearing mother.
உனக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு தாய் இருந்தார்களே.
See where you are today.
இன்றைக்கு நீ எந்த நிலையில் இருக்கிறாய்?
Now not only you, your child also will go to hell.
இப்பொழுது நீ மட்டுமல்ல உன்னுடைய பையனும் சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டுமே.
So she took it seriously.
ஆகவே அவர்கள் அதை சீரிய முறையில் எடுத்துக்கொண்டார்.
What to do, Lord? My husband is not interested.
ஆண்டவரே, என்ன செய்வது? என்னுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லை.
I will work with my son.
ஆனால் நான் இந்த விஷயத்திலே நான் சீரியஸ் எடுத்துக்கொள்ள
போகிறேன். I will repent of all my backsliding.
என்னுடைய எல்லா பின்மாற்றத்திலிருந்தும் நான் மனம் திரும்புகிறேன்.
And I will bring up my son.
என்னுடைய மகனை ஒழுங்காக வளர்ப்பேன்.
And she did such a wonderful job.
அருமையான அற்புதமான ஒரு பணியை செய்தார்கள்.
See, those days they didn't have any New Testament.
அந்த நாட்களில் புதிய ஏற்பாடு என்ற வேதம் அவர்களுக்கு கிடையாது.
Even the Old Testament, only in the synagogue there was one copy.
பழைய ஏற்பாடு புத்தகம் கூட தேவாலயத்தில் தான் ஒரு பிரதி இருக்கும்.
Because this printed Bible is available only in the last 400-500 years.
இந்த அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் கடந்த 400-500 ஆண்டுகளாக மட்டுமே தான் இருக்கிறது.
The early days they used to write on a parchment like a leather strip in which hand the copy by hand and ink.
ஆதி காலங்களிலே ஒரு தோல் சுருளிலே தான் அதை எழுதுவார்கள். ஒவ்வொரு முறையும் இங்கு வைத்து வைத்து தொட்டு எழுதுவார்கள்.
They would roll it up.
அந்த நீண்ட தோல் சுருளுக்கும் அதை அப்படியே சுற்றி வைத்திருப்பார்கள்.
Can you imagine how it will be to copy the Bible with a pen on a even a paper?
ஒரு பேப்பரிலேயே நீங்கள் முழு வேதாகமத்தையும் எழுதுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
To do it in this expensive parchment so that it doesn't get worn out.
அது கிழிந்து விடாமல் இருக்கும்படியாக விலை உயர்ந்த தோல் சுருளிலே அதை எழுதுவது எப்படி இருக்கும் என்று நினைப்பார்கள்.
One Bible must have cost 20,000-30,000 rupees.
அவை அந்த நாட்களிலேயே ஒரு வேதாகமம் 20,000-30,000 ரூபாய் பெருமானமாகும்.
I don't know.
எனக்கு தெரியாது விலை.
In today's value 100,000 rupees.
இன்றைக்கு உள்ள மதிப்பீட்டை பார்க்கும் பொழுது 100,000 ரூபாய் இருக்கும்.
Who could afford it?
யார் அதை வாங்க முடியும்?
Only in the synagogue they'll have one copy.
ஆகவே தேவாலயத்திலே மட்டும் ஒரு பிரதி இருக்கும்.
That also only Old Testament.
அதுவும் பழைய ஏற்பாடு மட்டும் தான்.
Because Paul had not written his letters then.
ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் பவுல் தன்னுடைய கடிதங்களை நிருபங்களை எழுதவில்லை இன்னும்.
So think of this mother.
ஆகவே இந்த தாயை எண்ணி பாருங்கள்.
No Bible at home.
வீட்டிலே வேதம் இல்லை.
If she wants to read the Bible, she has to go to the synagogue and ask the rabbi, please show me the next chapter, let me read it.
அவர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டுமானால் தேவாலயத்துக்கு சென்று அங்கே ரபியை வருந்தி கேட்டு அந்த அடுத்த அதிகாரத்தை நான் வாசிக்க வேண்டும், திருப்பி தாருங்கள் என்று கேட்க வேண்டும்.
Take her son there and say, okay, I want to read the next chapter for you, Timothy.
மகனையும் கூட்டிக் கொண்டு தீமோத்தேயுவே அடுத்த அதிகாரத்தை உனக்கு வாசித்து காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த தோளை சூட்டுவார்கள்.
I'm just trying to show you how much trouble she had to take just to read the Bible to her son.
ஒரு வேதத்தை, வேத வசனத்தை தன்னுடைய மகனுக்கு வாசித்து காண்பிப்பதற்காகவே எவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது.
That also only Old Testament.
அதுவும் கூட பழைய ஏற்பாட்டு வசனம் மட்டுமே.
Then she had to explain about Jesus.
அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை குறித்து விளக்க சொல்ல வேண்டியிருந்தது.
Today you have the Bible in your home.
இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே வேதம் இருக்கிறது.
So many days it just lies there accumulating dust and you don't even read it every day.
எத்தனையோ நாட்கள் இந்த வேதம் மூடினபடியே இருக்கிறது, அதன் மேலே தூசி படிந்து கிடக்கிறது, நீங்கள் எடுப்பதே இல்லை.
Timothy's mother could have had a Bible like this in her home.
தீமோத்தேயு உன்னுடைய தாய் இது போல வேதத்தை வீட்டில் வைத்திருந்தால்,
she would have been so excited, she would have jumped for joy.
அவர்கள் சந்தோஷத்தினால துள்ளி குதித்திருந்திருப்பார்கள்.
You mean I can have a Bible in my home?
என்னுடைய வீட்டில் ஒரு வேதாகமம் இருக்கிறதே.
With New Testament also.
ஓ, புதிய ஏற்பாடும் சேர்ந்து இருக்கிறதே.
She didn't have all that.
அவர்களுக்கு வேதாகமம் இல்லை.
So she could tell only a few things to Timothy.
ஆகவே தீமோத்தேயுக்கு ஒரு சில காரியங்களையே அவர்கள் சொன்னார்கள்.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
வாட் ஷி கம்யூனிகேட்டட் டிமோத்தி வாஸ் ஹர் ஃபேத்.
தீமோத்தேயுக்கு அவர்கள் கொடுத்ததெல்லாம் தன்னுடைய விசுவாசத்தை கொடுத்தார்.
நாட் லாட் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் டாக்டிரின்ஸ்.
அதிகமான செய்திகளையும் உபதேசங்களையும் அல்ல.
There were no CDs there. There was no way of listening to a message.
அந்த நாட்கள் எல்லாம் CD-கள் இல்லை, செய்திகளை கேட்பதற்கு ஒரு வழி இல்லை.
Paul preached somewhere, only those who heard him heard it. Nobody else could hear it.
பவுல் எங்கேயோ பிரசங்கித்துக் கொண்டிருப்பார், அவரை கேட்டவர்கள் தான் கேட்டார்கள், மற்றவர்கள் யாரும் அதை கேட்க முடியாது.
If he wrote a letter to a church, that church got the letter. All the other 100 churches, there's no copy of it.
ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஒரு பிரதி அனுப்பியிருந்தால், ஒரு நிருபத்தை அனுப்பியிருந்தால், அந்த சபைக்கு மட்டும்தான் அந்த கடிதம் இருக்கும், மற்ற 100 சபைகளுக்கு அந்த கடிதம் இருக்காது.
We must understand how people lived in the first century.
அந்த நாட்கள் எல்லாம் எப்படி தேவ மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
And yet this woman brought up her son in such a godly way.
ஆனாலும் இந்த ஸ்திரீ தன்னுடைய மகளை அந்த அளவுக்காய் தேவ பக்தியில் வளர்த்தார்கள்.
That when he was about 18-19 years old,
18-19 வயதாய் இந்த தீமோத்தேயுக்கு மாறும் பொழுது,
Paul saw him.
பவுல் அவரை பார்த்தார்.
Paul was a man who could speak to a person for 10 minutes and discern whether it's a godly person or not.
10 நிமிஷம் ஒரு ஆளுடைய பேசினால் போதும் பவுலுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறது, அதை உடனடியாக எப்படிப்பட்ட மனிதன் என்பதை பகுத்தறிந்து கொள்வார்.
Paul spoke to Timothy and said, This guy is a wholehearted young man.
Paul Timothy-ஓட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஓஹோ இவர் முழு இருதயமுடைய ஒரு வாலிபன் என்பதை அறிந்து கொண்டார்.
I want you to come on my team.
என்னுடைய குழுவில் இவர் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
The father was away doing business.
அப்பா தொழில் செய்ய தூரம் நடக்க போய்விட்டார்.
So Paul asks the mother.
அம்மாவை பவுல் கேட்கிறார்.
Will you let your young 19-year-old boy come on my team?
உங்களுடைய 10 பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப மகனை என்னுடைய குழுவிலே சேர்ந்து கொள்ள ஊழியத்திற்கு அனுப்புவீர்களா என்று கேட்கிறார்.
The mother was being so excited.
அம்மாவுக்கு மகன் மிகுந்த பரவசம்.
You mean my son can come on the apostle Paul's team?
என்னுடைய மகன் அப்போஸ்தலனாய பவுலுடைய குழுவிலே சேர்ந்து கொள்வதற்கு அழைக்கிறீர்களா?
The father wants him to become a shareholder in the business.
அப்பாவுக்கு விருப்பமெல்லாம் மகனும் தன்னுடைய தொழிலிலே ஒரு பங்குதாரராய் மாற வேண்டும் என்று விருப்பம்.
You know how all the rich businessmen want their children to become.
இன்றைக்கு பெரிய பெரிய பணக்கார தொழில் அதிபர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய தொழிலிலே சேர்த்துக் கொள்கிறார்கள். அது போல.
But the mother said no.
ஆனால் அம்மா நான்
I don't want him to make money.
நான் பணம் சம்பாதிக்க விரும்பவில்லை.
To be a co-worker of Paul. Yes, Paul, take him.
அப்போஸ்தலனே பவுலுக்கு உடன் ஊழியனாக இருக்க முடியாக. ஆம் பவுல் அவர்களை தயவு செய்து கூட்டிக் கொண்டு போங்கள்.
He tells her, working with me will be very difficult because I go to many difficult places, danger of life and so many things.
Paul Timothy பாத்து சொல்லிருப்பார், என்னோட ஊழியம் செய்வது எளிதான காரியம் அல்ல, ஆபத்தான இடங்களுக்கு பணையும் வைத்து நான் சில இடங்களுக்கு பிரயாணம் பண்ண வேண்டும், எவ்வளவு எதிர்ப்புகள் என்று சொல்லி இருந்திருப்பார்.
The mother would say, don't worry, I put a lot of faith in my little son.
அம்மா பவுலை பார்த்து சொல்லிருப்பார்கள், கவலைப்பட வேண்டாம் பவுல் அவர்களே, என்னுடைய மகனுக்குள்ள நல்ல விசுவாசத்தை நான் போட்டிருக்கிறேன்.
I taught him from childhood God is more important than money.
சிறு பிராயத்திலிருந்து பணத்தை காட்டும் தேவன்தான் முக்கியம் என்பதை நான் போதித்திருக்கிறேன்.
I put faith into his heart that whatever problem comes God can solve it for him.
என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் அவனுக்கு அந்த பிரச்சனையிலே தீர்வை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறேன்.
And Paul watched Timothy for 25 years.
25 ஆண்டுகளாக பவுல் தீமோத்தேயை கவனித்திருக்கிறார்.
And he watched him.
அவனை கவனித்தார்.
And he said, I see this faith came from your mother.
இந்த விசுவாசம் உன்னுடைய தாயினிடத்திலிருந்து வந்தது என்று இங்கே
எழுதுகிறார். That's what he writes in 2 Timothy.
இதை தான் 2 தீமோத்தேயிலே எழுதுகிறார்.
I want to ask you parents.
பெற்றோர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Are you giving that type of faith to your children?
இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்களா?
God is more important than money.
பணத்தை காட்டிலும் தேவன் தான் முக்கியம்.
Number 1.
ஒன்றாவது காரியம்.
Secondly.
இரண்டாவதாக.
Whatever problem you face, any type of problem in life, God will be with you.
வாழ்க்கையில் எவ்விதமான பிரச்சனைகளை நீ சந்திக்க நேரிட்டாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.
I'm not saying you won't have troubles.
உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது என்று சொல்லவில்லை.
You will have as many troubles as all the worldly people.
உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கும் வரலாம்.
And because you follow the Lord you may have more troubles.
நீங்கள் தேவனை பின்பற்றுகிறபடினாலே அதே காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம்.
Because Jesus said in the world you'll have tribulation.
இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொன்னார்.
But the Lord will be with you.
ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.
That is what we must teach our children.
இதை தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்.
That's what Timothy's mother taught him.
இதைத்தான் தீமோத்தேயுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
And he became such a wholehearted co-worker of Paul.
பவுலுக்கு அவ்வளவு நல்ல உடன் ஊழியராக அவர் மாறினார்.
It's a great example of a mother who brought up his child.
ஒரு பிள்ளையை வளர்த்த ஒரு தாய்க்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார்.
See Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம்.
What Paul tells about Timothy.
பவுல் தீமோத்தேயை குறித்து என்ன சொல்கிறார்?
Paul, he's not a person who writes good things very easily about somebody.
Paul yarai kurithum nalla karyangal avlo elidaga ezhudi vida mattan.
He had one coworker called John Mark, about same age as Timothy.
Timothy pole vayidulla innoru ooliyar irundhar, avar per John Mark, Yovan Mark.
And because halfway through he found it's too difficult to work with Paul and left him.
Paadi velile indha ooliyam kashtama irukke endru solli avar Paulai vittu poi vittar.
If we don't get a proper place to sleep, we don't get proper food, Paul, how can I work with you?
Paulai enna pona thoonguvadharku sariyana idam kedaikkavillai, nalla saapadu kedaikkavillai, eppadi ungalodu kooda ooliyam seivathu?
So Paul tells John Mark, you came with me for good food and sleep.
John Mark ve நீ நல்ல சாப்பாட்டுக்காகவும் நல்ல தூக்கத்துக்காகவும் என்னோட கூட வந்தாய்.
Go home.
வீட்டுக்கு போப்பா.
கர் வாப்சி.
நான் இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன், நீ போய்விடு.
You are afraid.
பயமா?
You can go home.
நீ வீட்டுக்கு போலாம்.
Just like in the Old Testament we read, those who are afraid can go home.
பழைய ஏற்பாட்டில் நான் வாசித்தமே, பயந்தவர்கள் எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகலாம்.
He was very strict.
மிகவும் அவர் கண்டிப்பா இருந்தார்.
On the second trip, Barnabas said, can we take John Mark this time?
இப்பொழுது இரண்டாவது பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது பர்ணமா பவுலை பார்த்து பரிந்துரைக்கிறார், இவரை இப்பொழுது கூட்டிக்
கொண்டு போக. His sister's son.
என்னது ஜான் மார்க் என்பவர் பர்ணமாவுடைய அக்கா மகன்.
So there was a little partiality.
ஆகவே அங்கே கொஞ்சம் பச்சபாதம்.
Paul said no.
பவுல் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
Barnabas said, then I can't work with you.
அப்ப பர்ணபா என்ன சொன்னா தெரியுமா, அப்படின்னா நான் உங்களோட கூட ஊழியம் செய்ய
மாட்டேன். Paul said, even if you don't work with me, I will not take that man.
நீ என்னோட கூட ஊழியம் செய்ய விட்டாலும் பரவாயில்லை, நான் மார்க்கவை கூட்டிக்கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
Can you imagine such a strict apostle?
எவ்வளவு கண்டிப்பான ஒரு அப்போஸ்தலன், கற்பனை செய்து பார்க்க முடியுதா?
We think some elders are strict today. You should see what Paul was like.
சில மூப்பர்கள் எவ்வளவு கடினமா கண்டிப்பா இருக்கறாங்க நீங்க சொல்லலாம். நீங்கள் பவுலை பார்க்க வேண்டும்.
But when he saw Timothy,
ஆனால் தீமோத்தேயை பார்த்த பொழுது,
he had also to live by the same strict standards like John Mark.
ஜான் மார்க்கை போலவே தீமோத்தேயும் அதே கண்டிப்பான வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டியிருந்தது.
No proper place to sleep, no proper food.
தூங்குவதற்கு ஒழுங்கான இடம் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை.
Lot of walking.
எவ்வளவோ நடந்து 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 ஊழியம்.
But this young Timothy saw how the old man Paul was walking so far.
அந்த இளம் தீமோத்தேயு வயதான பவுல் நடக்கிறதை பார்க்கிறார்.
So he was challenged.
ஆகவே அவர் சவாலிடப்பட்டார்.
So Paul writes about Timothy after observing him for many years.
அநேக ஆண்டுகள் தீமோத்தேயு பவுலுக்கு ஊழியம் செய்த பிறகு பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயு
குறித்து. I'm showing this to you so that you can bring up your children like this.
நீங்கள் இந்த பிள்ளை உங்கள் பிள்ளைகளை இது போல வளர்க்க முடியாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Paul says.
பவுல் சொல்கிறார்.
In Philippians 2:19.
பிலிப்பியர் 2:19.
He says I want to send some co-workers of mine to Philippi to encourage you.
உங்களை உற்சாகப்படுத்த முடியாய் உடன் ஊழியர் யாரையாவது பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்பலாம் என்று எண்ணுகிறேன்.
I look at some of my co-workers.
ஆனால் என்னுடைய உடன் ஊழியர்களை எல்லாம் பார்க்கிறேன்.
They are good brothers.
நல்ல சகோதரர்கள்.
They given up their jobs.
அவர்கள் வேலையை விட்டு விட்டார்கள்.
Baptized in water.
தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
Baptized in the Holy Spirit.
அபிஷேகம் பெற்றவர்கள்.
Speaking in tongues.
அந்நிய பாஷை பேசுகிறார்கள்.
They got a gift of preaching.
பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறது.
But
ஆனால்
I can see that many of them are seeking their own comfort and ease and a little money and things like that.
அவர்களில் अनेகர் தங்களுடைய சொந்த வசதியை தேடுகிறார்கள், கொஞ்சம் பணத்தை தேடுகிறார்கள், தனக்கானவிலை தேடுகிறதை நான் பார்க்கிறேன்.
And they're not seeking only the glory of Christ.
தேவனுடைய கிறிஸ்துவின் மகிமை மட்டுமே அவர்கள் தேடுவதில்லை.
I can't send them.
நான் அவர்களை அனுப்ப முடியாது.
I don't want to send them just because he's a good preacher.
நல்ல பிரசங்கியா என்பதற்காக நான் அவர்களை உங்களுக்கு அனுப்ப
மாட்டேன். I have many good preachers but I can't send any of them.
எனக்கு நல்ல பிரசங்கியர் अनेகர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரையும் அனுப்ப முடியாது.
Sometimes we think oh so he's a good preacher, we can have him in our church.
ஆகவே இவர் நல்ல பிரசங்கியரா இருக்கிறார், ஆகவே நம்முடைய கூட்டத்துக்கு இவரை அழைக்கலாம் என்றெல்லாம்.
That was not Paul's standard.
பவுலுடைய நிலை அது அல்ல, தரம் அது அல்ல.
Today many elders are like that.
நீங்க அநேக மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்.
Only one check up. Can he preach well?
ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே சோதித்து பார்க்கிறார்கள், இவர் நன்றாக பிரசங்கிக்க முடியுமா?
Not Paul.
பவுல் அப்படி அல்ல.
He was seeing, is this man seeking his own?
இந்த மனிதன் தனக்கானவைகளை தேடுகிறானா?
I want to see what his motive is.
அவருடைய உள்ளான நோக்கம் என்ன?
Because it is the spirit that we communicate to people.
என்னால் அவருடைய ஆவியை தான் மக்களுக்கு அதன் மூலமாக மக்களிடத்தில் பேசுகிறார்.
You know, just like evil things can be passed on.
எப்படி பொல்லாத காரியங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட முடியும்? அல்லது வியாதி மற்றவர்களுக்கு பரவுமோ?
Somebody has chicken pox in the house, he passes it on to the next
person. யாரோ ஒருவருக்கு அம்மை வந்து விட்டது, அந்த அம்மை அடுத்த ஆளுக்கு வருகிறது.
In the same way.
அதே போல
in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில்
our spirit can be passed on to others.
நம்முடைய ஆவியை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து விட முடியும்.
That is called rivers of living water.
அதான் ஜீவனுள்ள நதிகள்.
So it's not the preaching.
அது பிரசங்கம் அல்ல.
It is the spirit that we communicate.
இந்த ஆவியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம்.
So we don't have to train our children to be great preachers.
ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பெரிய பிரசங்கராக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை.
God may call some of them to do that.
அதிலே ஒரு சிலர் தேவன் அப்படி அழைக்கலாம்.
But they must have the spirit of Jesus Christ.
ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆவி வேண்டும்.
Don't try to make them preachers but make them have the spirit of Christ.
அவர்களை பிரசங்கராக நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டாம், ஆனால் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் அவர்களை நீங்கள் வளர்த்து விடுங்கள்.
For example girls.
உதாரணமாக பெண் பிள்ளைகள்.
They are not called to be preachers, you can't train them to be a preacher.
பெண் பிள்ளைகள் நீங்கள் பிரசங்கராக இருக்க உங்களுக்கு அழைப்பில்லை.
But you can have the spirit of Christ.
ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருக்க முடியும்.
The spirit of service.
பணிவிடை செய்கிற ஆவி.
Spirit of helping others.
மற்றவர்களை உதவி செய்கிற ஆவி.
Spirit of looking at someone who's discouraged and going and try to encourage them.
யாரோ சோர்ந்து போய் இருக்கிறவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவி.
Paul says there's only one person I can find in all my co-workers is
Timothy. என்னுடைய எல்லா ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் ஒரே ஒரு ஆளை தான் நான் பார்க்க முடிகிறது, அவர்தான் தீமோத்தேயு.
See what he says.
அவர் என்ன சொல்கிறார் பாருங்க.
Verse 20.
20 வசனம்.
To Philippians 2:20.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 20
வசனம். I don't have anybody else like him. Who will genuinely be concerned about your welfare.
உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையே அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை.
We must teach our children to think about the needs of others.
மற்றவருடைய தேவைகளை எண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
How did he get this habit?
இந்த பழக்கம் எப்படி வந்தது?
The Bible says train up a child in the way he should go. When he is old, he will not depart from it.
பிள்ளையாண்டவனை வளர்த்த வேண்டிய விதத்திலே அவனை வளர்த்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது.
Proverbs 22:6.
அது நீதிமொழிகள் 22:6 இல் சொல்லப்பட்டிருக்கிறது.
If you train up a child in a particular way, when he is old, he won't depart from it.
ஒரு பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட விதத்திலே பயிற்சி கொடுத்து வளர்த்தால் அவன் அதை விட்டு விலக மாட்டான்.
Bad way or good way.
நல்ல வழியோ கெட்ட வழியோ.
So how did Timothy have this concern for others?
அவனை மற்றவர்களுக்கு மீது ஒரு கரிசனை எப்படி தீமோத்தேயுக்கு உண்டானது?
His mother must have taught him.
தாய் சொல்லி கொடுத்திருந்திருக்க வேண்டும்.
Don't just grab all the toys for yourself.
எல்லா விளையாட்டு ஜாமானும் நீயே பிடிங்காதப்பா.
When he's 3-4 years old.
3-4 வயசா இருக்கும்போது சொல்லி கொடுத்திருந்திருப்பார்.
Share it with others.
மற்றவளோடு கூட பகிர்ந்து கொள்.
Let them also play with you.
அவளும் உன்னோடு கூட விளையாடட்டும்.
Don't think this is all yours.
எல்லாமே உனக்கு தான் என்று எண்ண
வேண்டாம். Even if I bought it for you.
நான் தான் உள்ள வாங்கி இருந்தாலும் சரி.
Allow that boy also to play with it when he comes to your house.
அவன் அந்த பையன் விளையாட வீட்டுக்கு வரும்போது அவனோடையும் இந்த பொருட்களை கொடுத்து பழகு.
We have to teach our children to share.
நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு கூட விளையாட்டு சாமான்களை பகிர்ந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
That's where Timothy learnt it.
இங்கே தான் தீமோத்தேயு கற்றுக்கொண்டார்.
Think about others.
மற்றவர்களை குறித்து எண்ணி பார்ப்பது.
Or maybe his mother told him one day, see that family, that child is sick. Timothy, let's pray for that child.
தீமோத்தேயு, இந்த குடும்பத்துல அந்த பையன் ரொம்ப வியாதிப்பட்டிருக்கானா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா?
So Timothy and the mother pray for that child.
தீமோத்தேயு அம்மாவும் சேர்ந்து அந்த பையனுக்காக ஜெபிக்கிறார்கள்.
What good habits Timothy's mother must have.
தீமோத்தேயுவினுடைய தாய்க்கு எவ்வளவு நல்ல பழக்கம் இருந்தது.
And he grew up like that for years in the home.
இப்படிப்பட்ட வீட்டிலே வருஷக்கணக்காக வளர்ந்திருக்கிறார்.
And he began to think about others.
எப்பொழுதுமே மற்றவர்களை குறித்து எண்ணி பார்க்க அவர் ஆரம்பிக்கிறார்.
He must have seen how his mother will help others who are in need.
தேவையில் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய தாய் எப்படி உதவி செய்திருந்திருப்பார்கள் என்பதை பார்க்கிறார்.
Somebody is sick, his mother will cook some food and take it to them.
யாருக்கோ ஒருவருக்கு வியாதி வந்துவிட்டது, அம்மா சமைத்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறார்கள்.
Timothy saw this.
தீமோத்தேயு இதை பார்க்கிறார்.
Why should my mother do this?
ஏன் எங்க அம்மா அதை செய்யணும்?
Because she loves Jesus.
என்ன நம்ம அம்மா இயேசுவை நேசிக்கிறார்.
It's not just preaching, it's not just teaching the Bible.
ஏதோ பிரசங்கிப்பது மட்டுமோ அல்லது வேதத்தை சொல்லி கொடுப்பது மட்டுமோ இல்ல.
He saw in his mother the spirit of Christ.
கிறிஸ்துவின் ஆவியை தன்னுடைய தாயிலே பார்த்தார்.
That is what your children must see in you.
இதை தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும்.
Now if Timothy had heard in his mother from his mother at home like this.
ஒருவேளை தீமோத்தேயு தன்னுடைய தாயினிடத்தில் இப்படி கேட்டிருந்தால்,
oh that preacher is always so bad.
இந்த பிரசங்கியார் அவர் சுத்தமா
மோசம். That other brother, what all problems he has.
அந்த பிரதரா அந்த பிரச்சனை கேட்க வேண்டாம்.
That sister is a big nuisance.
இந்த சிஸ்டரா ஒரே தொந்தரவு.
You think Timothy would ever have grown up to be a co-worker of Paul if he heard all that at home?
இப்படியே குடும்பம் இருந்திருந்தால் தீமோத்தேயு வளர்ந்தால் பவுளுடைய உடன் ஊழியராய் மாறி இருப்பாரா?
You know, if you want to find fault, you can find fault with anybody.
நீங்கள் குறை கண்டுபிடிக்க வேண்டுமானால் யாரிடத்தில் வேண்டுமானாலும் குறை கண்டுபிடிக்கலாம்.
The holiest man who walked on earth, Jesus, they found fault with him also.
இந்த பூமியிலே வாழ்ந்த மிகவும் பரிசுத்தமான ஒரு நபர் இயேசு கிறிஸ்து, அவரிலேயும் அநேகர் குறை கண்டுபிடித்தார்கள்.
That is our nature.
அது நம்முடைய சுபாவம்.
To find fault.
குறை கண்டுபிடிப்பது.
We have to get rid of it.
அதை விட்டுவிட வேண்டும்.
And it's a good habit to try and see the good things in others.
மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பார்ப்பது நல்ல பழக்கம்.
So Timothy had got some good habits from his mother.
ஆகவே தீமோத்தேயு தன்னுடைய தாயினிடத்திலிருந்து சில நல்ல பழக்கங்களை
பெற்றுக்கொண்டார். And I want to tell you, your children are getting good habits or bad habits from you.
உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து நல்ல பழக்கத்தையோ அல்லது கெட்ட பழக்கத்தையோ கற்றுக்கொள்கிறார்கள்.
When you see your older child speaking in a stern way to the younger brother or sister.
உங்களுடைய மூத்த பையன் தன்னுடைய தம்பியினிடத்திலோ தங்கையினிடத்திலோ மிகவும் காரசாரமாக திட்டும் பொழுது,
you ask yourself, where did he learn that?
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இந்த பையன் எங்க இதை கற்றுக்கொண்டான்?
He learned it from the way you speak to him.
நீங்கள் அவனிடத்தில் பேசுவதை நிமித்தமாக கற்றுக்கொண்டானா?
That's the way my mommy and daddy speak to me, so I can speak to others.
எங்க அம்மா அப்பா அப்படி தான் பேசிக் கொள்கிறார்கள், ஆகவே நான் அப்படி தான் தம்பியிடத்தில் பேசுவேன்.
And when they see your children fighting, when you see your children fighting with each other.
உடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒருத்தரோடு சண்டை
போடுறாங்க, yelling at each other.
ஒருவர் வாக்குவாதம் பண்ணி திட்டுகிறார்கள்.
You ask yourself, where did they learn that?
எங்க இதை கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டு பாருங்கள்.
They learned it from father and mother yelling in the house.
வீட்டிலே அப்பா அம்மா சண்டை போடுறதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்.
Do you know that your children learn more by what they watch than by what you teach them?
உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகள் நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வதை காட்டிலும் அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அதிலிருந்து தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள்.
To all fathers and mothers I say.
எல்லா அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்கிறேன்.
If you have a disagreement,
உங்களுக்கு இருவருக்கும் ஏதோ பிணக்கம் வந்து விட்டால்,
wait till your children are not at home.
உங்க பிள்ளைகள் வீட்டிலே விட்டை விட்டு வெளியே போகும் வரை காத்துங்கள்.
They are asleep.
அல்லது நடக்க தூங்கும் வரை காத்துங்கள்.
Then talk to each other.
அதற்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள்.
Even when they have gone to bed.
அவர்கள் படுக்கைக்கு போன பிறகு,
please remember they may not be sleeping.
அவங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க
உண்மையாலுமே. They may still be listening to
what. அவங்க கண்ண மூடி தூங்குற மாதிரி இருப்பாங்க, ஆனா காது கொடுத்து அப்பா அம்மா
பேசுறாங்க. Especially if they hear a raised voice. You say, oh, what is happening now?
சத்தத்தை உயர்த்தி பேசும்போது என்ன நடக்குது என்று பார்ப்பார்கள்.
It's not good for children to hear father and mother arguing.
அப்பா அம்மாளுடைய வாக்குவாதங்களை எல்லாம் பிள்ளைகள் கேட்பது சரியல்ல.
If you have some discussion like that,
இது போன்று உங்களுக்கு காரசாரமான வாக்குவாதம் இருக்குமானால்,
where your children cannot hear you.
உங்கள் பிள்ளைகள் கேட்க கூடாத ஒரு இடத்துக்கு போங்கள்.
And discuss it.
அங்கே விவாதியுங்கள்.
Go out of the house.
வீட்டை விட்டு வெளியே போங்கள்.
Stand outside the gate and talk and come back.
வீட்டுக்கு விட்டு வெளியே போய் கேட்டுக்கு வெளியே போய் நின்று பேசிட்டு
வாருங்கள். Your children hear your arguments.
உங்களுடைய வாக்குவாதங்களை உங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டாம்.
If you have a problem with somebody in the church, talk to your husband or wife about it, but not in the presence of the children.
சபையில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்குமானால் கணவன் மனைவிமாய் பேசுங்கள், பிள்ளைகள் மத்தியில் அதை பேச வேண்டாம்.
We were very careful, my wife and I, about that.
இதை குறித்து இந்த விஷயத்திலே நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் கவனமாக இருப்போம்.
The young brothers in CFC were not perfect. They had so many mistakes like all young people.
எல்லா வாலிபர்களைப் போலவும் CFC யில் உள்ள வாலிபர்களுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது.
But we did not sit at home criticizing them.
ஆனால் நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை நாங்கள் விமர்சிக்கவில்லை.
So my children never heard that.
அவங்க பிள்ளைகள் கேட்டதே இல்லை.
And they grew up learning to respect these young people, even though those young people were not perfect.
அந்த வாலிபர்கள் பூரணமா இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்களை மதிக்க என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள்.
And they learned to respect the church, which respect has lasted till today.
இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த சபையை மதிக்கிறார்கள்.
Because they did not hear us criticizing others and speaking evil of others.
ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை விமர்சிப்பதையோ மற்றவர்களை குறை சொல்வதையோ அவர்கள் கேட்டதே இல்லை.
I am very thankful that all my four sons value CFC Bangalore.
என்னுடைய நான்கு மகன்களும் பெங்களூர் CFC சபையை அதிகமாக மதிக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி உள்ளவனாக
இருக்கிறேன். That has protected them.
அது அவர்களை பாதுகாத்திருக்கிறது.
Whichever church they go to, they say, my home church is CFC Bangalore.
அவர்கள் எந்த சபைக்கு போனாலும் எங்களுடைய தாய் சபை பெங்களூர் CFC தான்.
They are very proud of that. They are very proud of
that. அவர்கள் அதை குறித்து பெருமைப்படுகிறார்கள்.
And you must teach your children to value your local church.
அவை உங்களுடைய ஸ்தல சபையை உங்கள் பிள்ளைகள் மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும்.
CFC Bangalore is not full of perfect people.
CFC Bangalore சபை என்ன சொன்னால் பூரணமான மக்களால் நிறைந்த சபை அல்ல.
So many imperfect people starting with me.
என்னை உட்படுத்தி சொல்கிறேன், அநேக பூரணமற்றவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள்.
Nobody is perfect.
யாரும் பூரணவான்கள் அல்ல.
But we love one another.
ஆனால் நாம் ஒருவரை நேசிக்கிறோம்.
And that's what we taught our children.
அதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்
கொடுத்தோம். We're not perfect.
நாம் பூரணவான்கள் அல்ல.
We're not comparing ourselves with other churches.
நாம் மற்ற சபைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை.
But we hold the standard of God's word.
ஆனால் தேவனுடைய தரத்தை உயர்த்தி பிடிக்கிறோம்.
We must teach our children. That's very, very important.
நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியம்.
The other thing we see here in verse 21.
21-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
They all seek after their own interests, not the things of Christ.
மற்றவர்கள் எல்லாரும் பிலிப்பியர் 2:21 கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
Teach your children the importance of coming for at least one meeting a week on a Sunday.
வாரத்திலே ஒரு முறையாகிலும் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாகும் சபைக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள்.
Even if they had an examination on Monday, I will say you come to the meeting on Sunday and then go.
திங்கட்கிழமை அவளுக்கு தேர்வு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு வந்துவிட்டு போங்கள் என்று நான் சொல்வேன்.
Okay, you don't have to come for the weekday Wednesday meeting.
புதன்கிழமை கூட்டத்துக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை.
But once a week you must come.
ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வர வேண்டும்.
Come with God's people.
தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும்.
Don't make your studies more important than God.
தேவனை காட்டிலும் படிப்பு அதிக முக்கியம் என்று எண்ண வேண்டாம்.
Read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி.
Get to know the scriptures.
வேதத்தை அறிந்து கொள்.
We must get our children to know the scriptures.
வேதத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும்.
Nowadays they have picture Bibles.
இன்றைக்கு படம் இருக்கக்கூடிய வேதாகம் இருக்கிறது.
So I got a picture Bible for my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படமுள்ள வேதாகமத்தை வாங்கி கொடுத்தேன்.
I said read it.
அதை வாசிக்க சொன்னேன்.
And to find out if they read it when we are sitting at the dinner table, I'll ask them a question. What about this? What about that?
சாப்பிட இரவு உட்காரும் பொழுது நான் சோதித்து பார்ப்பேன். இது வாசியா? இது என்ன? அது என்ன சொல்லுது என்று
கேட்பேன். Some story.
சில கதை.
And like that they knew tomorrow I must give an answer. If
daddy அடுத்த நாள் அப்பா கேட்டா ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும்.
And they got so challenged that they began to ask me questions from there.
எந்த அளவுக்கு அவர் சவாலிடப்பட்டாலும் சொன்னால் என்னை அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து
Sometimes I did not know the answer.
சில சமயத்தில் எனக்கு பதில் தெரியாது.
So then they were very excited. They would study more.
அவர்கள் இன்னும் பரவசம் அடைந்து அதிகமாய் படிப்பார்கள்.
If one day your children catch you not knowing it, answer in the Bible, they'll be really challenged to study the Bible more.
ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திக்குமுக்காடி நின்று சொன்னால் அவர்கள் சவாலிடப்படுவார். நீங்கள் சவாலிடப்படுவீர்கள். அதிகமாய் படிப்பீர்கள்.
So all of them read through the whole picture Bible.
ஆகவே என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த பிக்சர் பைபிள் பட வேதாகமத்தை வாசித்திருக்கிறார்கள்.
The advantage of this is
அவருடைய ஆதாயம் என்னவென்றால்
they will do it to the next generation.
அவர்கள் தங்களுடைய இளைய சந்ததிக்கு செய்வார்கள்.
So I saw my 8-year-old grandson. He's already read through the whole picture Bible, the whole thing.
என்னுடைய பேரனுக்கு 8 வயதாகிறது. 8 வயதிலேயே அந்த பிக்சர் வேதாகமம் அது முழுமை வாசித்து முடித்து விட்டான்.
And he's now he started reading the regular Bible.
இப்பொழுது நல்ல சாதாரண வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டான்.
So it will go on from generation to generation if you work with your children.
ஆகவே உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் வேலை செய்யும் பொழுது பிரயாசப்படும் பொழுது அது சந்ததி சந்ததியாக சந்ததி சந்ததியாக செல்லும்.
So this is the most important thing for us as parents.
ஆகவே பெற்றோரா இருக்கக்கூடிய நமக்கு இதுதான் முக்கியமான காரியம்.
It doesn't matter if you're not a preacher in the church.
சபையிலே ஒரு பிரசங்கரா இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம்.
I don't know what Timothy's mother was. She was just an ordinary sister in the church.
தீமோத்தேயுடைய தாய் சபையிலே ஒரு சாதாரண சகோதரியாக இருந்திருந்தார்.
She must have been sitting in the middle there somewhere just like
கூட்டத்திலே ஏதாவது நடுவுலே உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். இந்த ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள்.
Nobody knew anything about her but that her husband is some businessman.
ஆனால் யாருமே அவளை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அவளுடைய கணவன் ஒரு தொழில் அதிபர்.
In secret she brought up her child so well.
ஆனால் அந்தரங்கத்திலே தன்னுடைய பையனை அந்த அளவாய் நன்றாக வளர்த்தார்கள்.
Paul had so much confidence in Timothy.
தீமோத்தேயு மேலே பவுலுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது.
He tells him in 2 Timothy 2 verse 2.
2 தீமோத்தேயு 2 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
The things you heard from me.
என்னிடத்தில் கேட்டவைகளை
in the presence of many witnesses entrusted to faithful men
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி
and they can teach others
அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக
so this is Timothy just like your mother taught you
தீமோத்தேயுவே உன்னுடைய தாய் சொல்லி கொடுத்தது போலவே
and I taught you
நான் உனக்கு சொல்லி கொடுத்தது போலவே
you must look for faithful men
உண்மையுள்ள மனுஷர்களை நீ பார்க்க வேண்டும்
not clever men
புத்திசாலிகள் அல்ல
don't look for clever men they are too proud
புத்திசாலிகளை பார்க்க வேண்டாம் அவர்கள் பெருமையா இருப்பார்கள்
faithful men
உண்மையுள்ள மக்கள்
even if they are not very clever
அவர்கள் புத்திசாலிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை
and entrust these teachings to them
இந்த போதனைகளை அவர்களிடத்தில் ஒப்புவி
and teach them they can teach faithfulness to other people
மற்றவர்களுக்கு அவர்கள் இந்த உண்மையையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்
it's faithfulness which is more important than teaching doctrines
உபதேசங்களை போதிப்பதை காட்டிலும் உண்மையை போதிப்பது நல்லது
so see because Timothy's mother did such a good job with him he could become a apostle to many others
தீமோத்தேயுவினுடைய தாய் நல்ல ஒரு பணியை செய்தபடினாலே தீமோத்தேயு அநேக அப்போஸ்தலர்களுக்கு மாதிரியாக இருந்த அநேக அப்போஸ்தலை உருவாக்கினார்
Do you think when Timothy's mother looked at that little baby Timothy that she thought this is one day going to be an apostle
தீமோத்தேயுனுடைய தாய் தீமோத்தேய குழந்தையா இருந்த கையிலே தூக்கி கொண்டிருந்த பொழுது ஒரு நாளிலே இந்த தீமோத்தேய அப்போஸ்தலாய் மாறுவேன் என்று எண்ணியிருந்தார்களா
But he did become
ஆனால் அவர் அப்போஸ்தலாய் மாறினார்
When you look at your little child, you don't know what wonderful plans God has for that child.
தேவன் அந்த குழந்தைக்காக எவ்வளவு அற்புதமான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது.
You must believe.
நீங்கள் அதை நம்ப வேண்டும்.
God has got a wonderful plan for this child.
தேவன் அந்த குழந்தைக்காக அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
Believe it.
அதை விசுவாசியுங்கள்.
And pray for that child every day.
குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள்.
I want to say God has got a plan for all your children.
தேவன் உங்கள் எல்லா பிள்ளைகளுக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
See Hebrews 11.
எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
Here we read about the faith of Moses' parents.
மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம்.
He was born at a time when the king said all the male children must be killed.
எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த ராஜா சொன்ன அந்த நாட்களில் வளர்ந்த பிள்ளை.
When Moses' father and mother looked at this little baby.
மோசேயினுடைய தாயும் தகப்பனும் அந்த சின்ன குழந்தையை பார்க்கும்போது
he said we can't kill this child.
இந்த குழந்தையை நாம் கொல்ல முடியாது.
Imagine if they had killed it according to the law of the king.
அந்த ராஜாவுடைய ஆணையின்படி அந்த குழந்தையை
கொன்றிருந்தால்
மோசே இருந்திருக்க மாட்டார்
But it says in Hebrews 11:23
எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்
they hid that child
அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள்
3 months
ஒரு சில மாதங்கள்
and then with prayer put him into the river in a basket
ஜெபத்தோடு கூட அந்த நாணல் பெட்டியிலே வைத்து அந்த ஆட்டிலே விட்டார்கள்
God heard that prayer
தேவன் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்தார்
he grew up to be a prophet
அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாக வளர்ந்தார்
So when you look at a little child think of this verse
ஆகவே ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்
and it says they were not afraid of the king's edict in verse 23
அவர்கள் அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள்
don't be afraid of what the devil can do to your child
பிசாசு உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம் ஜெபியுங்கள்
all of you
எல்லாரும்
like lord like you had a plan for moses you got a plan for this child
ஆண்டவரே மோசேக்கென்று நீர் ஒரு திருமணம் வைத்தது போல இந்த குழந்தைக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர்
what if you have a daughter
உங்களுக்கு மகள் இருந்தால் என்ன
see romans 16
ரோமர் 16 ஆம் அதிகாரம்
verse 1 and 2
ஒன்று இரண்டு வசனங்கள்
here is a sister called phoebe
இங்கே பெபியாள் என்ற ஒரு சகோதரி இருக்கிறார்
and she's called a servant of the church in Cenchrea.
கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி என்று அழைக்கப்படுகிறார்.
Does God have sisters who are servants of God?
தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய சகோதரிகள் இருக்கிறார்களா?
Yes.
ஆம்.
She was not a preacher.
அவள் ஒரு பிரசங்கியார் அல்ல.
But it says here In verse 2, last part, she has been a helper of so many people and has even helped me.
அங்கே நாம் கடைசி இரண்டாம் வசனம் 16 அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். அந்த சகோதரி எனக்கும் உதவி செய்தார்கள், அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தார்கள்.
Where did she learn to serve others?
எல்லாருக்கும் பணிவிடை செய்ய எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
Phoebe's mother taught her.
பெபேயாளுடைய தாய் கற்றுக் கொடுத்திருந்தார்.
Phoebe learned to help other people.
பெபேயாளே மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்.
There was another lady called Priscilla.
இன்னொரு சகோதரி, அவளுடைய பெயர் பிரிஸ்கில்லா.
When she grew up,
அவர்கள் வளரும் பொழுது,
she married a man called Aquila.
Aquila என்றதன ஒரு மனிதனை திருமணம் செய்தார்கள்.
In verse 3.
மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 16.
Priscilla and Aquila are my fellow workers.
பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் என்னுடைய உடன் ஊழியர்கள் என்று சொல்கிறார்.
And for my life, verse 4, they risked their necks.
என் ஊழியத்திற்காக தங்களுடைய பிராணனுக்காக என் கழுத்தை தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள்.
All the churches of the Gentiles are thankful to them.
புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Aquila is very thankful that he had such a godly wife.
ஆக்கிலாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவபக்தியுள்ள மனைவி இருக்கிற அப்படின்னாலே அவர் நன்றி உள்ளவராக
இருந்தார். She knew more of the Bible than him.
ஆக்கிலாவை காட்டிலும் ஆக்கிலாவுடைய மனைவி பிரிசிலாளுக்கு அதிகமாக வேதம் தெரிந்திருந்தது.
She could teach in the house. She didn't teach in the church.
சபையிலே போதிக்கவில்லை, வீட்டிலே போதித்தார்கள்.
Sitting with her husband, she would teach others.
புருஷனோடு கூட உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதித்தார்கள்.
It's true that some sisters know the Bible better than their husbands.
இது உண்மைதான். சில சகோதரிகளுக்கு கணவர்மார்களை காட்டிலும் நன்றாக வேதம் அறிந்திருக்கிறார்.
Priscilla is an example of that.
அதற்கு ஒரு மாதிரி பிரிசிலாள்.
You read in the end of Acts chapter 18 that she and her husband been taught Apollos the right way.
அப்போஸ்தலர் 18 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சரியான போதனை அப்பொல்லோவுக்கு ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் போதித்தார்கள்.
And Apollos became a great servant of God because Priscilla taught him the scripture at home.
வேதத்தை வீட்டிலே பிரிஸ்கில்லா கற்று கொடுத்தபடினாலே அப்பொல்லோ பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார்.
So there's a place for sisters also.
அவர்கள் சகோதரிகளுக்கும் ஒரு இடம் உண்டு.
Teach them the word of God.
தேவனுடைய வார்த்தைகளை கற்று கொடுங்கள்.
One day they grow up and marry somebody.
ஒரு நாளில் அவர்கள் திருமணமாகி வேற ஒரு கல்யாணம் செய்யும் பொழுது,
maybe he won't know the Bible as much as your sister. As you.
உங்களை போல அவர்களுக்கு வேதம் தெரியாமல் இருக்கலாம்.
Then in your home you can bless other people.
உங்கள் வீட்டிலே நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாம்.
So there's a tremendous place for bringing up our sons and daughters.
ஆகவே நம்முடைய மகன்களையும் மகள்களையும் வளர்த்துவதற்கு எவ்வளவோ தருணங்கள் நமக்கு
இருக்கு. So I want to say that to all of you who are dedicating your children now.
ஆகவே இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் சொல்கிறேன்.
All fathers and mothers here.
இங்க இருக்கக்கூடிய எல்லா தகப்பன் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன்.
I hope you will never forget what you heard this morning.
இந்த காலையிலே நீங்கள் கேட்டதை ஒருக்காலும் மறக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன்.
Okay, now please these brothers and families and children, please come forward with your children.
இப்பொழுது குழந்தையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வரிசையாக நீங்கள் முன்னே வரும்.
Come with all your children.
உங்கள் எல்லா பிள்ளைகளோடு கூட நீங்கள் வாருங்கள். பிரதிஷ்டை செய்ய வேண்டிய குழந்தையும் மற்ற பிள்ளைகளோடு கூட நீங்கள் மேலே வாருங்கள். மற்ற பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள்.
Read the names, brother.
நான் வாசிக்கிறேன் சகோதரர்கள்.